ஜெபம் செய்வோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேச நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். லெட்ஸ் ப்ரே. எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக நன்றி சுவாமி. இன்னும் ஒரு வாரத்திலே நாங்கள் வந்து உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய திருவசனத்தின் மூலமாய் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய உள்ளத்திலும் இடைப்படும்படியாக கேட்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை நீர் மாற்றுகிறதற்கு வருகிற தேவன், எங்களுக்கு ஆண்டவரே கீழ்ப்படுகிற ஆவியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நேரம் உமக்கு சொந்தமானது ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். என்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னவரே, எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் வல்ல நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள தாப்பனே, ஆமென். இன்றைக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு, நீங்கள் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறீர்களா? அதாவது தலைப்பு என்ன? நம்முடைய வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையாக வாழப்படுகிறதா? அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்ன பாஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டா, வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாசத்தில் நாம் தேவனிடத்தில் வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியையும் ஒப்பு கொடுத்து வாழ்வது. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் தேவன் உங்களோடு இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வோடு கூட வாழ்கிற வாழ்க்கை. என்னமோ ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்கார்ந்தா இங்கே இருப்பாரு, அவரை பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு அப்புறம் பை சொல்லிட்டு போயிடலாம் அப்படிங்கிற வாழ்க்கை அல்ல. நீங்கள் இங்கே வர்றப்பவும் இருக்கிறாரு, நீங்கள் போகிறப்பவும் இருக்கிறாரு, நீங்கள் உங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் இருக்கிறாரு, உங்கள் வீட்லேயும் இருக்கிறார், நீங்கள் எல்லா நேரத்திலும் இருக்கிறவர் தான் இந்த தேவன். அப்படி இருந்தால் தான் அவர் கடவுளாக இருக்க முடியும். அப்போ இந்த வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை எதிலே அது ஆழமாய் வேர் ஊன்றி இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா, அவர் மேலே வைத்திருக்கிற அந்த விசுவாசத்திலே தான் இருக்கிறது. அவரை நம்புகிற பிள்ளைகளாக இருக்கிறோடைய வாழ்க்கையில். அப்போ இது நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு விசுவாசத்தின் ஒரு ஒரு பிரயாணமாக, வெறுமனே நித்திய ரட்சிப்பு மட்டுமல்ல, ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் எடுக்கிற முடிவுகள், நாம் வாழ்கிற வாழ்க்கை முறை எல்லாத்தையும் இந்த வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அடங்கி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். கலாத்தியர் கடிதம் நிறுவம் 2:20 பாருங்க, கலேஷியன்ஸ் சாப்டர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்போ இனிமே நீங்க உங்களுக்கு சொந்தம் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து இருக்கிறார் என்பதை இந்த வசனத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். நீங்கள் கிறிஸ்துவுடனே உங்களுடைய பாவங்களுக்காக சிறுவிலே அறையப்பட்டீர்கள், இப்பொழுது பிழைச்சிருக்கிறீங்க, இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்போ இந்த வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்முடைய நோக்கமெல்லாம் பரலோகத்தை பார்த்த ஒரு கண்களோடு கூட, உலகத்தை பார்க்கிற கண்களோடு அல்ல, பரலோகத்தை பார்க்கிற கண்களோடு கூட. ஆகியத்தான் எபிரேயர் கெழுதின நிருபத்திலே 12:3 இதை தெளிவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உதாரணமாக சொல்லுகிறார். ஹீப்ரூஸ் சாப்டர் 12:2-3 என்ன சொல்றார் பாருங்க, 2:3 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கை உலகத்தை பார்த்தல்ல, நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற பரலோகத்தை பார்த்திருக்க வேண்டும். அப்போ இதை தான் நம்ம உபாகமத்தின் புஸ்தகத்தில் என்ன பார்க்குறோம், அவர்களுக்கென்று ஆண்டவர் ஒரு கானான் தேசத்தை வைத்திருக்கிறார், அவர்கள் அங்கே போக வேண்டும் என்பதற்கு அவர் தான் எல்லாவற்றையும் செய்கிறார். அவர்களை அப்படிப்பட்ட ஒரு தேசத்துக்குள்ளே போய் சுதந்திரித்துக் கொள்ள, அதாவது அங்கே இருக்கிறாங்க ஜனங்க இருக்காங்க, அவங்களெல்லாம் அவங்க மேலே அவங்களை தோற்கடித்து அவங்களெல்லாம் விலக்கிட்டு அந்த இடத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அந்த சுதந்திரித்துக் கொள்ளுகிறதற்கு அவர்களுக்கு அவர் படிப்படியாக வெற்றி படிகளை காட்டுகிறதாக பார்க்கிறோம். அன்பானவர்களே, அப்போ நம்ம என்னங்க கவனிக்கிறோம், இஸ்ரேல் வாஸ் ப்ரிப்பேரிங், காட் வாஸ் ப்ரிப்பேரிங் இஸ்ரேல் டு பி விக்டோரியஸ் இன் தேர் பிட் டு இன்ஹெரிட்டிங் கேனன். அப்போ என்னென்ன படிகள் எடுத்தார், என்னென்ன படிகளை அவர்களுக்கு காட்டினார் என்பதை நான் பார்க்க வேண்டும். அப்போ தேர் ஆர் த்ரீ ஸ்டெப்ஸ் டு அ விக்டோரியஸ் கிறிஸ்டியன் லைஃப். இதைத்தான் நமக்கும் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். முதலாவது என்ன, வெற்றிக்கு ஆயத்த படைகள் என்ன படிகள் கேட்டிங்கன்னா, முதலாவது கடந்த வெற்றிகள், அதை பற்றி நாம் பேசுவோம், பாஸ்ட் விக்டரிஸ். இரண்டாவது ஃப்ரம் அக்யூசிங் டு ட்ரஸ்டிங், குற்றம் சாட்டுதலிலிருந்து நம்பிக்கைக்கு. மூன்றாவது லீடர்ஷிப் சக்சஷன், அடுத்த தலைமைத்துவ மாற்றம். இது நமக்கு ரொம்ப பொருந்தும், நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். உங்களுக்கு நீங்கள் அப்போ புரியும் உங்களுக்கு. முதலாவது நாம் என்ன சொல்லி சொன்னோம், அடைந்த வெற்றிகள். அப்போ இஸ்ரேல் மக்கள் இப்பொழுது வனாந்திரத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. இப்போ அவர்களுக்கு முன் முதலாவது கொடுத்த வெற்றி என்ன, போன வாரத்தில் பார்த்தோம், சீகோன் ராஜாவின் மேலும் ஓக் ராஜாவின் மேலும், இந்த இரண்டு பேரும் ராட்சத ராஜாக்கள், இவர்கள் மேலே அவர்களிடத்திலே தேவன் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார். அவர்களை வெற்றியை கொடுக்கிற அதே வேளையில் அவர்கள் வெற்றி பெற்றவுடன் இவர்களுடைய மனதிலே ஒரு என்ன, இப்பொழுது ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை, இனிமேலே வருகிற போர்களிலே நாம் வெற்றி பெறுவோம். ஏனால் இந்த புதிய சந்ததியினர், இந்த புதிய தலைமுறையினர் இதுவரைக்கும் அவங்க சண்டை போட்டது கிடையாது, இப்போதான் முதல் தடவையாக யுத்தத்திற்கு போகிறார்கள். ஆகையால் என்ன புரிந்து கொள்கிறார்கள், உடனடியாக ரொம்ப சீக்கிரமாக இவருடைய தேவனாகிய யெகோவா இவர்களோடு கூட இருக்கிறார், அவர்களை தாங்கள் நம்பலாம். அப்போ முதல் படியில் நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்ன பார்க்கிறோம், தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வாக்குத்தத்தை நம்பி சத்துருக்களை தைரியமாக எதிர்கொள்வது தான். இதுதான் நமக்கு the lesson that the new army learnt was to obey God's orders, trust his promises and courageously confront the enemy. உங்களுக்கு எனக்கு இன்னைக்கு ஆள் கிடையாது, யார் வந்து நம்மளோட சண்டை போட போகிறாங்களா, இல்லை, யார் நமக்கு எதிரி, யார் நாம் கண்களால் பார்க்க முடியாத ஒரு இருக்கிறார். அதற்கப்புறம் நமக்குள்ளாரே என்ன வருது, நிறைய சோதனைகள் வருகிறது, டெம்டேஷன்ஸ் வருது. இன்னொரு பக்கத்தில், ஒரு பக்கத்தில் அவன் வந்து கொம்பு வச்சுக்கிட்டு வரதில்லை, ஆனால் அவனுக்கு தெரியும் உங்களை எப்படி சாய்க்கலாம்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கத்தில் பார்க்குற சமயத்தில் நமக்குள்ளாரையே நிறைய சோதனைகள் வருகிறது, ஆண்டவர் செய்ய வேண்டாம் என்று சொல்கிற காரியங்களை செய்வதற்கு சோதனை வருது. அது இல்லாமல் உலகத்தை பார்த்தா அங்கிருந்து ஒரு அட்ராக்ஷன் வருது. இந்த மூன்று விஷயத்திலும் நாம் எப்படி தேவனை நம்பி நம்முடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக நாம் நடத்துவது. அப்போ முதலாவது உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை பார்க்கிற வழியில ஆண்டவர் எத்தனையோ இடங்களிலே நீங்கள் அவரை நம்பின வேளையிலே உங்களுக்கு அவர் வெற்றி கொடுத்திருக்கிறார். உங்க ஒவ்வொருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியும், நான் எப்பொழுது தேவனை அவரை அப்படியே இறுக்கமாக பிடித்து கொண்டேனோ அப்போ என்னுடைய டெம்டேஷன் வர சமயத்தில், என்னுடைய சோதனை நேரத்தில், உலகம் என்னை ஈர்க்கிற வேளையில் நான் அந்த இடத்தை விட்டு எழுந்து போக, நான் அதை விட்டு போகிறதுக்கு எனக்கு தேவன் தயவு செய்திருக்கிறார். அப்போ த பாஸ்ட் விக்டரிஸ் ஓவர் யுவர் டெம்டேஷன்ஸ் மஸ்ட் கிவ் யூ டு ட்ரஸ்ட் காட் ஃபார் ஆல் யுவர் ஃபியூச்சர் சேலஞ்சஸ் தட் யூ ஆர் கோயிங் டு கம் அக்ராஸ். இரண்டாவது நாம் பார்க்கிறோம், குற்றம் சாட்டுதலிலிருந்து நம்பிக்கைக்கு. அப்ப யோ மோசேயினுடைய தலைமை தலைவராக இருக்கிறாரு, அங்கே என்ன நடக்கிறது, இந்த இடத்த ரெண்டு, இந்த ராஜாக்கள் சீகோன் ராஜாவினுடைய நாட்டையும் அதுக்கப்புறம் ஆக் ராஜாவுடைய நாட்டையும் பிடித்ததுக்கு அப்புறம் அங்கே இந்த மூன்றாவது அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். அங்கே மோசே என்ன செய்கிறாரு, அவர்கள் இரண்டு மூன்று கோத்திரத்தாருக்கு இந்த மூன்று இந்த பட்டணங்கள் எல்லாம் கொடுத்தார். 12 வசனத்திலிருந்து நாம் அதை படிக்கிறோம். அக்காலத்திலே சுதந்திரமாக பெற்றுக்கொண்ட தேசத்தை அர்னோன் நதி அருகிலே உள்ள ஆரோவியர் தொடங்கி கீலேயாத் மலைநாட்டில் பாதியையும் அதில் இருக்கிற பட்டணங்களையும் ரூபனியருக்கும் காத்தியருக்கும் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அடுத்த இடத்த மனாசேயரின் பாதி கோத்திரத்து கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றையும் நம்ம படித்து கொண்டு வரோம், இது நாள் வரைக்கும் அது பெயர் வருங்கிது. அப்போ அவங்க அந்த பிடித்த இடத்தை அங்கே 2.5 கோத்திரங்களுக்கு அவர் பிரித்து கொடுத்துருக்கிறாரு. எப்படி பார்க்குறோம், இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல இருக்குது ரூபனுக்கு கொடுக்கப்பட்ட இடம், சீகோனுடன் ராஜாவுக்கு பிடித்த இடம். அடுத்தது இந்த காத்தியருக்கு கொடுக்கப்பட்ட இடம். அதுக்கப்புறம் மனாசேவுக்கு முதலாவது கொடுக்கப்பட்ட இடம்.
அதுக்கப்புறம் தாண்டி வர சமயத்தில் இந்த இடம் அவர்களுக்கு கிடைக்கிறது. அப்ப இவர்களுக்கு இந்த மூன்று இரண்டரை பொருத்தத்திற்கு அவர்கள் பிடித்த இடத்திலிருந்து மோசே அவர்களுக்கு இந்த இடத்தை கொடுத்திருக்கிறார்.
ஏன் இவர்களுக்கு இந்த ரூபனுக்கும் காத்தியருக்கும் இந்த மனாசே கோத்திரத்தாருக்கும் இது வேண்டியிருந்தது என்று சொல்லி கேட்டால், அவங்களுக்கு அவங்க எல்லாரும் ஆடு மேய்க்கிறவங்க மாடு மேய்க்கிறவங்க, ஆகையாலே அவர்கள் அந்த இடத்திலே மேய்க்கிறதுக்கு ரொம்ப அருமையான புல்வெளி ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஆகையாலே அதை குறித்து எண்ணாகமத்தின் புஸ்தகம் 32 நீங்கள் போய் படிக்கலாம், அதை குறித்து போடப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு ஒரு கண்டிஷனை கொடுக்கிறார் மோசே. என்ன சொல்கிறாரு 18 காலத்திலே, நான் உங்களை நோக்கி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு இந்த தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தார், யுத்தம் செய்யத்தக்கவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இஸ்ரவேல் புத்திரரான உங்கள் சகோதரருக்கு முன்னே ஆயுதபாணிகளாக நடந்து போங்கள். அப்போ நீங்க இங்க உங்களுடைய மனைவி உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சொத்து சுதந்திரத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க மற்ற உங்களுடைய இருக்கிற அந்த 9.5 கோத்திரங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் ஆற்றை கடந்து யோர்தான் நதியை கடந்து மீதி ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த கானான் தேசத்தை அவர்கள் எல்லாரும் சுதந்திரித்துக் கொள்ள நீங்களும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார். அப்போ அதுக்கு அவங்க என்ன செய்யறாங்க? அப்போ அவங்க வந்து உடனே ஒத்துக்கொள்கிறார். அந்த ஒத்துக்கொள்ளுகிறதற்கு கண்டிப்பாக காரணம் இருக்க வேண்டும். ஏனென்றால் மோசே அவர்களுக்கு கொடுத்த அந்த தேசத்தினுடைய ஒரு கண்டிஷன் என்னன்னா, நீங்க தேவனாகிய கர்த்தரை நம்பி உங்களுக்கு இந்த இடத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள், ஆகையாலே மீதி இருக்கிற இஸ்ரவேல் புத்திரரும் இப்படிப்பட்ட இடத்தை தேவனுக்கு கொடுக்கிற இடத்தை பிடித்துக் கொள்கிறதுக்கு நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இப்ப நம்ம இதுல பார்க்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்றால், தனியாக அல்ல ஆனால் ஒன்றாக. நாங்க எங்களுக்கு இடத்த கொடுத்தாச்சு, இனிமே நீங்களாச்சு மீதியெல்லாம் நீங்க பாத்துக்கங்கன்னு சொல்ற அந்த ஒரு சூழ்நிலைக்கு அவர் கூப்பிடல. உங்களுக்கு இடத்து கொடுத்தாச்சு, ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் விட்டு விட்டு உங்களுடைய மனைவிமாரெல்லாம் விட்டுட்டு நீங்கள் மீதி இருக்கிறவோடு கூட வந்து அவர்களும் தங்களுடைய இடத்தை சுதந்திரித்து கொள்ள நீங்கள் உதவி செய்ய வேண்டும். அன்பானவர்களே, நமக்கு இங்கே ஒரு முக்கியமான ஒரு ஒரு பாடம் இருக்குது. எதை குறித்த பாடம்? கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்து ஒற்றுமையாக இருக்கிற ஒரு பாடம். அநேக சபைகளிலே வந்து மற்றவங்க ஏதாவது ஷேர் பண்ணணும்னு சொல்லி யோசித்தா அதை கதையாக கேட்டுட்டு போகிறவங்க உண்டு, அதை குறித்து கவலைப்படாதவர்கள் உண்டு. ஆனால் நீங்களும் நான் அப்படி இருக்க அழைக்கப்படவில்லை. பவுல் சொல்கிறது போல நாம் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கை கால் எல்லாமே ஒரு சரீரத்தை சேர்ந்தது. அப்படி சேர்ந்த சமயத்தில் அப்படி ஒரு பாரம் ஒரு இடத்துல ஒரு பக்கம் வலிக்குது அப்படின்னாக்கா அதை கட் பண்ணி ஒரு இடத்துல ஓரமாக வச்சுருவோமா? இல்லை, அந்த கையை அடுத்த கை வந்து தடவி கொடுக்கும். அதற்கு வேண்டிய காரியங்களை செய்கிறதுக்கு மற்ற எல்லா அங்கங்களும் உதவி செய்யும். அதுபோல தான் நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஒன்றாக இருக்க ஒருவருடைய பாரங்களை ஒருவர் சுமக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெபத்திலே ஆறுதல் கூற அவர்களுக்கு ஆலோசனை கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய வசனத்திலிருந்து, உங்கள் சொந்த புத்தியிலிருந்து இல்லை, தேவனுடைய வசனத்திலிருந்து. அது ஆறுதல் கூட கூட வேண்டாம், நீங்கள் வந்து பக்கத்தில் வெறுமனே உட்கார்ந்துருந்தா போதும், அதுவே நீங்கள் அவர்களுக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு ஆறுதல்னு சொல்லி சொல்லலாம். இரண்டாவது நம்ம என்ன கவனிக்கிறோம், அங்கே ஒரு மனமாற்றத்தை பார்க்கிறோம். என்ன மனமாற்றம்? முன்பாக அங்க காதேஷ் பர்னியாவில் இருந்த சமயத்தில் அவங்க கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறம் அவங்க போயிட்டு இருந்த 10-12 போயிட்டு இருந்ததுக்கு அப்புறம் அந்த 10 பேர் சொன்னதை கேட்டுட்டு இந்த ஜனங்க என்ன சொல்றாங்க, ஆண்டவர் பத்தி எங்களை எல்லாம் கொலை பண்றதுக்கு ஆண்டவர் கூட்டிட்டு வந்திருக்காரு, எங்க எல்லாத்தையும் சாகடிக்கிறது கூட்டிட்டு வந்திருக்காருன்னு சொல்லின ஒரு காலம் மாறி போய் இப்பொழுது அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுடைய உள்ளத்துல இப்பொழுது தங்களுடைய பிள்ளைகளையும் தங்களுடைய மனைவி மாறியும் இருக்கிற இடத்துல அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு அவரை நம்பி மற்ற இடங்களுக்கு மற்ற சகோதரர்கள் கூட போய் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியலாம் என்கிற மனது வந்திருக்கிறது. A turnaround in the hearts. How is the turnaround? From accusing to entrusting everything to God. 40 வருஷங்களாக அவர்கள் கற்றுக்கொண்ட பாடம் இப்பொழுது அவர்களுக்கு தெரிகிறது. என்ன தெரிகிறது? கீழ்ப்படியாமையினாலே வருகிற விளைவு என்ன? ஆகையாலே அதைத்தான் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இப்பொழுது தங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆண்டவர் நமக்கு எத்தனையோ தடவை சொல்லிக் கொடுக்கிறார், அவருக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்த வாழ்க்கையிலே நமக்கு கண்டிப்பாக அடி உண்டு, நமக்கு கண்டிப்பாக நமக்கு நஷ்டம் உண்டு என்று சொல்லிக் கொடுக்கிறார். நாட்கள் நஷ்டம், பணம் நஷ்டம், எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கிறார். ஆனால் அதை நாம் ஏற்றுக்கொண்டு அவரை நம்பி வருகிற வேளையில தான் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் இருக்கும். ஒன்னே ஒண்ணு, மோசை என்ன எதிர்பார்க்கிறாரு, நீங்க உங்களுடைய மனதிலிருந்து சொன்னது போல நீங்கள் மற்ற சகோதரர்களோடு கூட நீங்க வரணும், போய் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க உங்களுடைய நான் உங்களுக்கு கொடுத்த இந்த சுதந்திர தேசத்திற்கு நீங்கள் திரும்பி வரலாம் என்று சொல்லி சொல்கிறார். இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் உண்டு. 20வது வசனத்தை நாம் பார்க்கிறப்போ என்ன பார்க்கிறோம், ஆனாலும் கர்த்தர் உங்களை இளைப்பாற பண்ணினது போல உங்கள் சகோதரரையும் இளைப்பாற பண்ணி யோர்தானுக்கு அப்புறத்திலே உங்கள் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள மட்டும் நீங்கள் இருந்து பின்பு அவரவர் நான் உங்களுக்கு கொடுத்த உங்கள் சுதந்திரத்துக்கு திரும்புவீர்களாக என்றேன். The Lord giving rest. இதை நீங்கள் 12வது அதிகாரம் 10வது வசனத்தில் பாருங்க. The same book of Deuteronomy chapter 12 verse 10. நீங்கள் யோர்தானை கடந்து போய் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்திலே குடியேறும் போதும் சுற்றிலும் இருக்கிற உங்கள் சத்துருக்களை எல்லாம் அவர் விலக்கி உங்களை இளைப்பாற பண்ணுகிறதுனால். அகெய்ன் சாப்டர் 25 வர்ஸ் 19, 25வது அதிகாரம் 19வது வசனத்தை பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தார் ஆகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பாற பண்ணும் போது. அப்ப இங்க முக்கியமான ஒரு வார்த்தையை பார்க்கிறோம், தேவன் அவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். அவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறது என்பது என்ன, அவர்களுக்கு ஆண்டவர் அவர்களுக்காக வைத்திருந்த கானான் தேசத்திலே அவர்கள் சென்றடைய வேண்டும், அங்கே அவருடைய சமூகத்திலே அவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்பது அவருடைய எதிர்பார்ப்பு. அதுதான் தேவன் அங்கே அவர்களுக்கு கொடுக்கிற இளைப்பாறுதல். உங்களுக்கு எனக்கு என்ன இளைப்பாறுதல், என்ன அந்த ரெஸ்ட்னா என்ன, அதை நாம் ஆவிக்குரிய வகையிலே பார்க்க வேண்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 11வது வசனம், ஹீப்ரூஸ் சாப்டர் 3 வர்ஸ் 11. அதைத்தான் இங்கே எபிரேயர் அதை குறித்து எழுதினவர் பேசுகிறார். எபிரேயர் 3:11 என்ன படிக்கிறோம், என்னுடைய இழைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். 18வது வசனத்தை பார்க்கிறப்போ அதேதான், பின்னும் என்னுடைய இழைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார், கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா. அப்ப இழைப்பாறுதல் என்பது தேவன் அவர் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கொடுக்கிற ஒரு இழைப்பாறுதல். இது யாருக்கு இல்லாம போயிருச்சு, முதல் தலைமுறையினுக்கு இல்லாம போயிருச்சு. ஏன்னா அவங்க தான் மனாந்திரத்துல வந்தாங்க, ஆனா தேவன் சொன்னதற்கு அவ அதை நம்பவில்லை, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, அவர்களுக்கு அதனால இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டார். அப்ப நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பொழுது இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உண்மையாலுமே நாம் வருகிறோமோ அப்பொழுது அவருக்குள் நமக்கு அந்த இளைப்பாறுதல் கிடைக்கும், நமக்கு வேண்டிய சமாதானம் கிடைக்கும், நமக்கு வேண்டிய நிம்மதி கிடைக்கும். ஏனென்றால் அந்த கிடைக்கிறதுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்து விட்டாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதனால தான் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்ப அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள நாம் அவரிடத்திலே போக வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். 3வது நாம் என்ன கவனிக்கிறோம், அடுத்த தலைமைத்துவ மாற்றத்தை பார்க்கிறோம். A third step of preparation for conquest is about the succession of leadership. இது யாரு அங்க 2வது தலைவராக யோசுவாவை நியமிக்கிறது, யாரு, எல்லாரும் கூட்டம் போட்டு கை தூக்குனாங்களா, இல்ல, கர்த்தராகிய ஆண்டவர் தான் சொல்றாரு உனக்கு பின்பாக யோசுவா, யோசுவா உனக்கு பின்பாக இந்த மக்களை நடத்துவாரத எண்ணாகமத்தின் புஸ்தகம் 27வது அதிகாரத்தில் நீங்க வீட்டுக்கு போய் படிக்கலாம். அதை ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க திரும்ப எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் 27வது அதிகாரம் 20வது வசனத்தில் படிக்கிற சமயத்தில் மோசே என்ன செய்யறாரு, யோசுவாவை கூப்பிட்டு ஆண்டவருடைய கட்டளைப்படி எலியேசராகிய இந்த பிரதான ஆசாரியனை வைத்து யோசுவாவை அதற்கு அபிஷேகம் பண்ணுகிறார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மோசே வந்து யோசுவாவுக்கு தன்னுடைய எல்லா அதிகாரங்களையும் பிரித்து கொடுக்கிறதை பார்க்குறோம். அப்பொழுது கொஞ்ச நாள் கழித்து மோசே அந்த இடத்து விட்டு விலகி போகிற வழியில் பிரிந்து போகிற வழியில் யோசுவா எல்லாவற்றையும் தன்னுடைய கருத்தில் எடுத்துக்கொண்டு நடத்துகிறதை பார்க்குறோம். அதுக்கு முன்பாகவே யோசுவாவை நம்ம கவனித்து பார்க்குறப்போ யோசுவா ஒரு நல்ல விசுவாசத்திலே ரொம்ப ரொம்ப அதிகமான விசுவாசம் கொண்டவனாயிருந்தான். தன்னுடைய அனுபவத்தில் அதை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தன்னுடைய மக்களை, தேவனுடைய மக்களை நடத்துகிறதுக்கு தேவன் அவனை வழிநடத்தி கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் அவன் மோசேக்கு கீழே அவருடைய ஊழியக்காரனாக அவன் அங்கே அவரோடு கூட இருக்கிறான். அதுக்கப்புறம் யுத்தத்தை நடத்துகிறவன் அவன்தான். சீனாய் மலையிலே மோசே தேவனுடைய சமூகத்திலிருந்து காத்திருந்த வேளையில் கூட அங்கேயும் யோசுவா இருக்கிறதை பார்க்கிறோம். இப்போ இந்த யோசுவாவும் காலேபும் மட்டும்தான் இந்த புதிய தேசமாகிய கானான்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார். அப்போது இங்கே என்ன நம்ம கவனித்து பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, யோசுவா தலைவராக உயர்த்தப்படுகிறார். அதனால தான் இங்கே வந்து இந்த 21 வசனத்தில், அக்காலத்திலே நான் யோசுவாவை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் அந்த 2 ராஜாக்களுக்கும் செய்தவைகளெல்லாம் உன் கண்கள் கண்டது, நீ போய் சேரும் எல்லா ராஜ்யங்களுக்கும் கர்த்தர் அப்படியே செய்வார், அவர்களுக்கு பயப்படியீர்களாக, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன் சொல்லுகிறார். அப்போ இங்கே நம்ம அதை ரொம்ப தெளிவாக பார்க்கிறோம். ஆனால் 2 விஷயம் இன்னொன்று நடக்குது. என்ன? மோசஸ் ஹேட் அ டிஃப்ரெண்ட் ஆன்சர் டு ஹிஸ் பிரேயர். ரொம்ப தன்னை தாழ்த்தி ஆண்டவரை உயர்த்தி ஜெபம் பண்ணுகிற ஒரு ஜெபத்தை இங்கே பார்க்குறோம். கவனிங்க, அதை 23 வசனத்தில், verse 23, அக்காலத்திலே நான் கர்த்தரை நோக்கி, கர்த்தராகி ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? எனக்கு இந்த வார்த்தை பாடல் ஞாபகம் வந்துச்சு. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் அப்படிங்கிற பாடல். அப்போ இங்கே தன்னுடைய விண்ணப்பத்தை தேவனுக்கு முன்பாக மோசே ஏறெடுக்கிறார். ப்ரே பண்ணுறாரு. இப்போ என்ன சொல்கிறாரு? முதலாவது, ஆண்டவரே, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆண்டவர் சொல்லிட்டு இப்போ தான் காண்பிக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. உங்களுடைய மகத்துவத்தெலாம் இந்த 30-40 வருஷமாக வனாந்திரத்தில் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி பார்வோனுடைய தேசத்தில் பார்த்தேன். நீங்கள் எவ்வளோ பெரிய தேவன்பதை புரிஞ்சு கொண்டிருக்கிறேன். உங்களை மாதிரி யாருமே இல்லாண்டவரே, உங்களுடைய கிரியைகளுக்கும் உங்களுடைய வல்லமைக்கும் ஒப்பாகிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறத முன்பாக சொல்லிவிட்டு அப்புறம் சொல்கிறாரு, ஆண்டவரே, நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படிக்கு உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டேன். தப்பு ஏதாவது இருக்குதா அதில்? இதுவரைக்கும் அவர் எல்லாம் செஞ்சிருக்கிறாரு. அப்போ ரொம்ப அருமையான ஒரு ஜெபம், ரொம்ப தாழ்மையோடு கேட்கிற ஜெபம். ஆனால் இந்த ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? கர்த்தரோ இங்கே சொல்றார், உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி, போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம். உங்களோட ஆண்டவர் சொன்ன எப்படி இருக்கும்? அப்படி ஓ அப்படின்னா ஆண்டவர் எப்படி சொல்றாரு? நம்ம ரொம்ப தாழ்மையோடு அவர்கிட்ட கேட்குறோமே. அன்பானவர்களே, இங்கே அதற்கு முன்பாக யோசுவாவை இங்கே ஆண்டவர் அமர்த்தி விட்டார். யோசுவாவும் சொல்கிறதற்கு மோசையும் சொல்கிறான். நம்முடைய மனதில் கொஞ்சம் சின்ன ஆசை, நானும் போய் அந்த இடத்த பார்த்துறேனே, நானும் போய் இந்த இடத்த பார்த்து எல்லா மக்களையெல்லாம் செட்டில் பண்ணிடுறேனே அப்படின்னு ஒரு ஆசை. அப்போ இந்த ஒரு விண்ணப்பத்தை, இந்த ஒரு பிரார்த்தனையை ஆண்டவர் தான் சொன்ன வார்த்தையை மனம் மாறுவார் என்று சொல்லி எதிர்பார்த்து சொன்ன ஒரு ஜெபம் அது. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மோசேயின் விண்ணப்பம் தேவனுடைய திறனை குறித்து அல்லது எபிலிட்டியை குறித்து இல்லை, ஆனால் அவருடைய சித்தத்தை குறித்தது என்பதை மோசே அறிந்து கொள்ள வேண்டியதாக இருந்தது. கேட்டவுன்னா சரிப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆண்டவர் அப்படி சொல்கிறவர் அல்ல. அவருடைய சித்தம் என்னவோ அதுதான் நிறைவேறும் என்பது முக்கியம். அப்போ நம்முடைய ஜெபத்தில், நம்ம ஜெபிக்கிற வேளையில் முதல் பாதி கரெக்டு தான், ரெண்டாவது பாதி கூட கரெக்டு தான், ஆனால் எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம கடைசியில் என்ன சொல்லி கேட்கணும் ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே, உங்கள் சித்தம் இருந்தால் இதை நடத்துங்க, உங்கள் சித்தம் இருந்தால் அதை நடத்துங்க, உங்கள் சித்தம் இருந்தால் எனக்கு இந்த வேலையை கொடுங்க, உங்களுக்கு சித்தம் இருந்தால் இதெல்லாம் சரியாக்குங்க, அதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். அப்போது ஆண்டவர் தன்னுடைய அந்த தீர்மானத்தை டக்குன்னு மாற்றிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொன்னதுக்கு என்ன காரணம் என்பதை பார்க்க வேண்டும். கொஞ்சம் வசனத்தை பாருங்க, 10 Numbers 20:10-12
பாருங்க. மோசேயும் ஆரோனும் எல்லாம் தண்ணியில்னு கதறிட்டு இருக்காங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, கலகம் பண்ணிட்டு இருக்காங்க. சபையாரே கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அங்கே ஒரு கண்மலை இருக்குது, ராக் ஒன்று இருக்குது. அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரை அப்படின்னா என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, கலகம் பண்ணிட்டு இருக்காங்க. கலகக்காரரை கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி, நாங்கள் சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார்.
என்னாச்சு? ஆண்டவர்கிட்ட சொல்லி அனுப்புறாரு, நீ போ, அந்த கண்மலைக்கு முன்னாடி நில்லு, பேசு, பேசுனா தண்ணி வரும் சொல்ற. ஆனா மோசே அங்க போய் நின்றுட்டு இந்த ஜனங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப எரிச்சலாயே, நான் உங்களுக்கு தண்ணி கொண்டு வரணுமா கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கையில் கிடந்த குச்சி எடுத்து 2 தடவை ஆட்டி, ஆனாலும் கவனிங்க, ஆண்டவர் அவர் சொன்ன வாக்கை காப்பாற்றுகிறார். தண்ணியை கொடுத்துட்டார், அடித்தாலும் தண்ணி கொடுத்துட்டார். ஆனால் அது தண்ணி குடித்தது முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறாரு, நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியலை. கீழ்ப்படிதல் எதற்கு அர்த்தம்? ஆண்டவரை பரிசுத்தமாக்குறதுக்கு அர்த்தம். When you obey, you are recognizing that your God is holy and he must always be seen as a holy God in your eyes. அப்போ அங்க அன்னைக்கு மோசே தன்னுடைய எரிச்சல்ல, தன்னுடைய கோபத்துல ஆண்டவர் சொன்னதை மீறி 1 தரம் இல்லை 2 தரம் தண்ணி அந்த 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 கண்மலையை அடிச்சிட்டார். அதைத்தான் சங்கீதக்காரன் இதை சொல்கிறார், எங்க மேரிபாவின் தண்ணீர்களிடத்திலும் அவருக்கு கடுங்கோபம் ஊட்டினார்கள். அவர்கள் நிமித்தம் மோசேக்கும் பொல்லாப்பு வந்தது. அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினாலே தன் உதடுகளினாலே பதறி பேசினான். அப்போ தேவனுக்கு விரோதமாக பேசினான். அப்போ அவங்க செஞ்சது தப்புதான், ஜனங்கள் செஞ்சது தப்புதான், ஆனா ஆண்டவர் அவர்களை கவனித்துக் கொள்வார். ஆனால் நீ அவங்க செஞ்ச தப்புனால நீ எரிச்சல் அடைஞ்சு நீ ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்யாதே. இப்போ உங்கள் வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாக செஞ்சுட்டு இருக்காங்க, அதனால் அந்த எரிச்சலை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஆண்டவர்கிட்ட தப்பு பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்போ என்ன சொல்ல நடக்கிறது? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு எதிராக எதிராக செய்கிறாங்களா, உன்னை கலக உன்னை வந்து ரொம்ப உன்னை வந்து ரொம்ப என்ன சொல்றது மோசம் பண்றாங்களா, நீ அவங்கள விட்டு நீ என்னிடத்துல வந்து நான் சொல்லுகிற கட்டளைக்கு நீ கீழ்ப்படி காரியங்களை நான் பொருட்படுத்திக் கொள்வேன். அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் ஷோயிங் காட் இஸ் ஹோலி, அ காட் ஹூ இஸ் ஏபிள் டு ஷோ கிரேஸ் டு தோஸ் தட் ஹேட் ஹிம், மோசஸ் பிகம்ஸ் பிட்டர் அண்ட் ஆங்கிரி அண்ட் டிசைட்ஸ் டு விப் த ராக் ட்வைஸ். அன்பானவர்களே, நாம் தேவனுடைய வார்த்தையை நம்பாமலோ அல்லது கீழ்ப்படியாமலோ போகும்போது அவர் பரிசுத்தமானவர் என்பதை நாம் அவமதிக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? நாம் தேவனுடைய வார்த்தையை நம்பாமலோ அல்லது கீழ்ப்படியாமலோ போகும்போது அவர் பரிசுத்தமான தேவன் என்பதை நாம் அவமதிக்கிறோம். யோசித்து பார்க்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில். அப்போ when we ask God for anything, we must remember that we are not the only people concerned. நீங்கள் எப்போ ஆண்டவர்கிட்ட போய் ஒன்று கேட்குற சமயத்தில் இது உங்களை குறித்தது மட்டுமல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் ஒரு ஐலண்டில் வாழ்கிறீங்களா, ஒரு தீவில் யார் இல்லாத தீவில் வாழ்கிறீங்களா, எல்லாத்தோடு சேர்ந்து வாழ்கிறோம். வி லிவ் அ லைஃப் விச் இஸ் அ சோஷியல் லைஃப், விச் இஸ் அ ஃபேமிலி, விச் எவ்ரிபடி எல்ஸ் இஸ் இன்வால்வ், எல்லோரும் அங்கே இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க. மற்றவருடைய வாழ்க்கையோடு கூட தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறதுனாலே நாம் கேட்கிற காரியங்களை தேவன் நம்மை மட்டும் பார்த்தல்ல, இதில் சம்பந்தப்பட்ட எல்லாரையும் பார்த்து தான் சொல்லுகிறார். இங்கே மோசேயுடைய இந்த பிரார்த்தனை, இந்த விண்ணப்பம் வந்து ரொம்ப நல்ல விண்ணப்பமாக தெரியுது, சரியான விண்ணப்பமாக தெரியுது, ரொம்ப வந்து இதில் வேறு யாரும் அதில் அஃபெக்ட் ஆகாத மாதிரி தெரியுது. ஆனால் இங்கே 4 காரியங்கள் அடங்கி இருக்கிறது. 1, முதலாவது என்னன்னு பாருங்கள், மோசேக்கு எது சிறந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இரண்டாவது மக்களுக்கு எது சரியானது என்பதை பார்க்க வேண்டும். ஏன்னா மக்களுக்கு இதில் அடங்கியிருக்கிறாங்க. மூன்றாவது யோசுவா அடுத்த தலைவனுக்கு இதில் எது நல்லது என்பதை பார்க்க வேண்டும். நான்காவது தேவனுக்கு எது பிரியமானது என்பதை பார்க்க வேண்டும். நல்லா மனசில் வச்சுங்க, நம்ம ஜெபம் பண்ணுற சமயத்தில் இதில் என்ன அடங்கியிருக்குது, உங்களுடைய ஒவ்வொரு ஜெபத்திலும் என்ன முக்கியமான விஷயம் அடங்கியிருக்குது. முதலாவது உனக்கு என்னது சிறந்தது என்பதை நீ பார்க்கிற, சரிதான், அது உண்மைதான். இரண்டாவது உன்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு உன்னுடைய விண்ணப்பத்தினாலே ஏதாவது பாதிப்பு உண்டா என்பதை அவர்களுக்கு சரியானதாய் பார்க்க வேண்டும். மூன்றாவது தனக்கு உனக்கு அடுத்தது வருகிறது யாரோ அவருக்கு குறித்து பார்க்க வேண்டும். நான்காவது மிக முக்கியமாக What was pleasing to God. முதலாவது பாருங்க, நம்ம what was best for God பார்க்குற சமயத்தில் சந்தேகம் இல்லாமல் மோசே தன்னுடைய தான் பிரயோஜனமாக இருப்பான் என்பதை இங்கே சொல்லுகிறான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தெளிவான ஒரு நோக்கம் இருந்தாலும் நாம் இங்கே பார்க்க வேண்டியது, நாம் எல்லாரும் வந்து ஞானமாக எல்லாத்தையும் சரியாக செய்கிற மக்கள் இல்லை. ஏனென்றால் நமக்கு நம்முடைய புரிந்து கொள்ளுதல், நம்முடைய எல்லாம் யோசிக்கிறதுலாம் ரொம்ப லிமிட்டட் தான். ஏனென்றால் நமக்கு அவ்வளவுதான் புத்தி உண்டு, அதுக்கு மேல ஆண்டவருக்கு தெரியும். அப்போ வாட் வி வாண்ட் மே நாட் ஆல்வேஸ் பி பெஸ்ட் ஃபார் அதர்ஸ், மற்றவர்களுக்கு அது வந்து சிறந்ததாக இல்லாமல் இருக்கலாம். மோசத்துக்கு அதுக்கு மேல வேறன்னு யோசிக்க தோணலை. என்ன யோசிக்கிறாரு, நான் கானான் தேசத்துக்குள்ள போயிடணும். ஆனா ஆண்டவர் அவரை குறித்து என்ன யோசிக்கிறாரு, மோசே பரலோகத்துக்கு போயிடணும்னு யோசிக்கிறார். எதுங்க நல்லது, கானான் தேசத்தில் போய் சாகிறது நல்லதா, பரலோகத்திற்கு அவர் எடுத்து செல்கிறது நல்லதா? நமக்கு பிடிச்சது எப்படி இருக்கும், அங்கே போகணும், அதுதான் நல்லா இருந்தது, பாலும் ஓடுதான், தேனும் ஓடுதான், எங்கே போனாலும் எல்லாம் கிடைக்குதான், கொஞ்ச நாளைக்கு போய் என்ஜாய் பண்ணிட்டு வர்றேனே. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், நீ அதை பார்க்காதடா, நான் உனக்கு எல்லாமே சேர்த்து வச்சிருக்கிறேன் அங்கே. இரண்டாவது நம்ம என்ன பார்க்குறோம், இரண்டாவது வாட் வாஸ் ரைட் ஃபார் த பீப்புள், ஜனங்களுக்கு என்ன சரியாக இருந்தது. ஏனென்றால் தேவன் இந்த மக்களை அவர் பாதுகாக்க வேண்டும், இதுவரைக்கும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஆகையாலே மோசையினிடத்திலும் மக்களிடத்திலும் ஆண்டவர் எதையோ சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார், இங்கே என்னுடைய பரிசுத்தமான தன்மை இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏனென்றால் நீயோ மக்களோ பாவத்தில் ஈடுபடுகிற வேளையில் அது என்னுடைய பரிசுத்தத்தை பாதிக்கிறது. மோசே ஆண்டவர் ஏன் அடக்கம் பண்ண அவரே எடுத்துட்டு போயிட்டாரு, அவர் எங்கேயோ போய் அடக்கம் பண்ணிட்டார் அப்படிங்கிறதுக்கு காரணம், ஒரு காரணம் என்னவா இருக்கும் என்றால், நம்ம போய் அவரிடத்துல ஒரு இடத்துல செத்ததுக்கு அப்புறம் இந்த நாட்களில் ஜனங்க என்ன செய்யறாங்க, நம்ம ஊர்ல போனாலும் பார்க்கறோம், பெரிய ஆள் இறந்துட்டா கொண்டு போய் ஒரு இடத்துல ஆக்க அடக்கம் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே போய் சாமி கும்பிட ஆரம்பிச்சிடும். உண்மைதானே, அந்த காலத்திலேயே இது இருந்திருக்குது, ஆன்செஸ்ட்ரல் வர்ஷிப்னு சொல்கிறது. அந்த காலத்திலேயே எகிப்தியர்கள் மத்தியிலும் சரி, இந்த ஜனங்கள் அங்கே 40 எத்தனையோ வருஷம், 400 ஆண்டுகள் இருந்தபடினாலே அவர்களுக்குள்ளும் இந்த பழக்கம் இருந்திருக்கிறது. அதனால செத்து போனவங்க உடனே, ஏன்னா மிரியாம் செத்து போன உடனே ஒரு மாதம் துக்கம் கொண்டாடுறாங்க, அவங்க மோசே செத்து போனோன்னு அவ்வளோ துக்கம் கொண்டாடுறாங்க. அப்போ நம்ம கவனித்து பார்த்தா ஆண்டவர் கவனமாக இருக்கிறார், இவங்களை விட்டா, இவங்க மோசையை இங்கே சாக விட்டா இங்கேயே உட்காந்துருவாங்க, விட்டு சாமி கும்பிட்டு இருப்பாங்க. ஆகையாலே மோசையை எடுத்துக்கொண்டு போய்விட்டார். மோசையை எடுத்துக்கொண்டு போய்விட்டு மக்களுக்கு எது தேவை, தம்மை நோக்கி பார்க்க வேண்டும். மோசையை அவர்கள் அவன் செய்த காரியங்களை குறித்து, அவன் மூலமாக தாம் கொடுத்த கட்டளைகளை குறித்து யோசித்து பார்த்து அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். மூன்றாவது நம்ம என்ன பார்க்கிறோம், யோசுவாவுக்கு எது நல்லது. ஏனென்றால் யோசுவாவை ஆண்டவர் முதலாவதாக தெரிந்தெடுத்து விட்டார். அவன்தான் மக்களை கானான் தேசத்துக்குள்ளே கூட்டிக் கொண்டு போக போறான். ஆகையாலே மோசே எப்படி வனாந்தரத்திலே மக்களை நடத்தி கொண்டு சென்றானோ அதுபோல யோசுவா கானான் தேசத்துக்குள்ளே மக்களை நடத்தி கொண்டு போக வேண்டும். இதுதான் அவருடைய திட்டம். இதற்கு மேலாக வாட் வாஸ் பிளீசிங் டு காட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நாம் எந்த ஒரு விண்ணப்பத்தை செய்தாலும் முதலாவது நாம் என்ன கேட்க வேண்டும், ஆண்டவரே உங்களுக்கு பிரியமா இருக்குமா இது. 24 வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்க, படித்து பார்க்குறப்போ இதெல்லாம் சொல்கிறார். அவர் எப்படிப்பட்டவர், இவர் தான் மகாபிரிய தேவன். தான் யார், அவருக்கு ஒரு அடிமை, சாவரின் காட் அண்ட் த சர்வன்ட் மோசஸ். அப்போ இந்த சாவரின் காட் எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறவர்கிட்ட போய் நீங்கள் வந்து அவருக்கு ஆலோசனை சொல்லிட்டு நிற்க முடியுமா, சொல்ல முடியாது. அவர் சொல்லுகிறது நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். Throughout his entire life, Moses was a servant, a slave, and so the decision as to where and when that life should end was not the slave's concern.
அவனுக்கு இல்லை, உன்னை எப்போ வாழ வைக்கணும், உன்னை எங்கே கூட்டிகிட்டு போகணும், உன்னை எப்படி முடிக்க வைக்கணும், வாழ்க்கையை முடிக்கணுங்கிறது யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். நீ போய் அவருக்கு வந்து யோசனை கொடுத்துட்டு இருக்காத.
பிகாஸ் இட் இஸ் ஃபார் சேஃபர் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆல் வாய்ஸ் ஆல் லவ்விங் சாவரின் மாஸ்டர் ஹூ வுட் நெவர் மேக் எனி மிஸ்டேக்ஸ்.
கர்த்தர் என்று நமக்கு என்ன கற்பிக்கிறார்? முதலாவது, தேவனை நம்பு, அவருடைய பிள்ளைகளோடு இணைந்து அவரில் இளைப்பாறுதலை அடைந்து கொள். அப்போது நமக்கு முதலாவது அவர் தான், என்னுடைய கண்கள் எஜமானைத்தான் நோக்கி பார்க்க வேண்டும். இரண்டாவது, என்னுடைய கண்கள் என்னோடு கூட தேவன் அழைத்திருக்கிற மக்களோடு கூட இணைந்து என்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். மூன்றாவது, என்னுடைய இளைப்பாறுதல், என்னுடைய ரெஸ்ட் எல்லாம் இங்கே இல்லை, அவரை நான் பார்த்திருக்கிற வழியில், அவருக்குள் இருக்கிற வழியில் தான். இரண்டாவது, நாம் என்ன பார்க்கிறோம்? ஜெபத்திற்கு ஒரு வழிகாட்டியை பார்க்கிறோம். இது மிக முக்கியமான ஒரு வழிகாட்டியாக நாம் பார்க்குறோம். ஏன்னா இங்கே பாருங்க, இட்ஸ் பெட்டர் டு சீக் ஃபார் குவாலிட்டிஸ் ராதர் தேன் திங்ஸ். நம்ம கேட்குறதெல்லாம் எதையோ பார்த்துக்கிட்டு எனக்கு இது கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்குறோம். ஆனால் ஆண்டவரோ நம்முடைய குணாதிசயத்தையே, நம்முடைய பண்பையே மாற்றுகிறதற்கு வருகிறார். உன் குணத்தை மாற்றுறா நல்லா போயிடும் மற்றதெல்லாம்னு சொல்லி சொல்கிறார். அதை மாற்றுறதுக்கு நமக்கு மனசில் ஆனால் எனக்கு வேணுங்கிறத நம்ம கேட்குறோம். நமக்கு உலக பிரகாரமான பொருட்கள் மிகவும் அதற்காக ஏங்கி நிற்கிறோம். ஆனால் நம்மால் பணத்தால் வாங்க முடியாத காரியங்களை ஆண்டவர் நமக்கு அருளித்தர ஆயத்தமாக இருக்கிறார். நமக்கு நல்ல உடம்பு சுகம் வேணும்னு கேட்குறோம், நல்லதுதான், அவரால் சுகம் கொடுக்க முடியும். ஆனால் அவரை இன்னும் அதிகமாக நம்பி இருக்கிறதுக்கு சுகவீனம் ஒரு வழியில் உண்மையா? Without weak, our weaknesses, how could we be sure of our strength? நீங்கள் உங்களுக்கு சுயனை வந்துட்டால் ஆண்டவர்கிட்ட போய் சோகம் கொடுங்க, சோகம் கேளு, தப்பில்லை, நானும் உங்களுக்காக ஜோகம் பண்ணுறேன். ஆனால் இந்த சுகவீனம் இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவர்கிட்ட முட்டி போடுவோம், ஆண்டவரேன்னு கூப்பிடுவோம், இப்படின்னு கூப்பிடுவோம், இப்படின்னு கூப்பிடுவோம். நல்லா ஆயிட்டா இப்படி அவருக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. அப்போ அவர் அதுலேயே நமக்கு நன்மையை செய்யத்தான் விரும்புகிறார். அப்போ இன்னும் நம்ம வந்து ரொம்ப புண்படுத்தியிருக்கிறாங்க.
We ask that those who hurt us should understand our love for them, but we don't want the other person to live at peace.
ஆண்டவரே, என்னை ரொம்ப துன்படுத்திட்டாங்க ஆண்டவரே, ரொம்ப என்னை வேதனைப்படுத்திட்டாங்க ஆண்டவரே, நீங்கள் தான் என்னை ஆத்தி தேதின சுவாமி என்று சொல்லி இதெல்லாம் கேட்டுட்டு ஆவாம் மாத்திரம் உற்றாதீங்க, அப்படி சொல்லலாமா? அப்படி சொல்லலாமா? உற்றாதீங்க, நீங்கள் செய்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாமா? அன்பானவர்களே, இன்னொன்று கடைசியாக, நம்ம எல்லாம் நமக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம், எல்லாத்துலேயும் நமக்கு வெற்றி 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 வெற்றி. அதனால் தோல்வி வருகிற வேளையில் தான், தோல்வி தான் நமக்கு ஒரு நல்ல வாத்தியாராக இருந்து அடுத்த காரியத்தை செய்கிறதுக்கு நமக்கு காமிக்கும். இப்போ இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட என்னோடு கூட பேசி